கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யாத்ராமுகம் 14:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசே said unto the people, Fear ye not, stand still and see the salvation of the Lord, which he will show to you today. For the Egyptian who ye have seen today, ye shall see them again no more forever. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Stand still and see the salvation of the Lord. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இதுதான் பிரசங்கத்தினுடைய தலைப்பு. Stand still and see the salvation of the Lord. இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இந்த சிச்சுவேஷனை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தின் பக்கத்திலே வந்திருக்கிறார்கள். எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் சிவந்த சமுத்திரம் ரெட் சி பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது அவர்கள் தங்கள் கண்களை பின்னிட்டு பார்க்கும் பொழுது பார்வோனுடைய சேனைகள் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு செல்லுவதற்காக பார்வோன் 600 ரதங்களோடு கூட தன்னுடைய சேனையை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறான். இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. மறுபடியும் நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ள பார்வோன் கொண்டு போக வந்திருக்கிறான், தப்பிக்க முடியாது. ரெண்டு பக்கத்திலையும் செங்குத்தான மலை இருக்கிறது, முன்னால ரெட் சி இருக்கிறது. அதனால் எந்த பக்கத்திலையும் தப்பித்து ஓட முடியாது. ஒரு பொறியில் அகப்பட்ட மாதிரி அவங்க அகப்பட்டு கொண்டாங்க. பார்வோன் தன்னுடைய சேனைகளோடு கூட வந்து கொண்டிருக்கிறான், என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை. அதனால் அவர்கள் ரொம்ப பயப்பட்டார்கள். 10 வாசிக்கலாம்.
பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள், அதிகமான பயம் வந்துவிட்டது. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். இதோ பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அங்கே வந்திருக்கிறது. அப்பொழுது மோசே சொல்கிறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அதனால பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறான். Fear not, stand still and see the salvation of the Lord. அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதனால் அருமையான இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக தியானிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவர் பார்ன் இன் ஸ்லேவரி, அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். 400 வருஷமாக எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். ஆனால் அதில் பிறந்திருக்கிற எல்லாருமே அடிமைத்தனத்துக்குள்ளாக பிறந்திருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலே பிறந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசே மூலமாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்களை விடுதலையாக்குகிறார். பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் விடுதலையாகி வரும்பொழுது பார்வோன் பின்னால் வந்து அவர்களை மறுபடியும் மடக்கி அவர்களை எகித்து கொண்டு போய் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால் அவன் 600 ரதங்களோடு கூட வருகிறான். இவர்கள் இப்பொழுது விடுதலை பெற்று வந்திருக்கிறார்கள். எகித்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்திருக்கிறார்கள். எல்லாருமே எகிப்தில் பிறந்தவங்க. எகிப்து எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல் நம்ம எல்லாருமே பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். சங்கீதம் 51:5 என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்ரி ஒன் ஆஃப் தம் வாஸ் போர்ன் இன் கேப்டிவிட்டி. அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக பிறந்தார்கள். அதே போல் நம்ம எல்லாரும் உலகத்தில் வரும்பொழுது பாபத்தினாலே பிறந்திருக்கிறோம். சங்கீதம் 51:5 தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், வி ஆர் பார்ன் இன் சின், சேவ்ட் இன் இனிக்விட்டி, கம் டு த வேர்ல்டு ஸ்பீக்கிங் லைட். பாபத்திலே நம்ம உருவாக்கப்பட்டு அக்கிரமத்திலே பிறந்து பொய் பேசுகிறவளாக உலகத்திலே வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படி தான். நம்முடைய முதல் பிறப்பு பாப பிறப்பு. ஷேப்ட் இன் இனிக்விட்டி, கம் டு த வேர்ல்ட் ஸ்பீக்கிங் லைஸ். அவங்க சாத்தான் பார்வோன் அவர்களை ஆளுக செய்தான். அதே போல் சாத்தான் நம்மை ஆளுக செய்தான். அவனுடைய ஆளுகையின் கீழே தான் நம்ம இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். அந்த அடிமைத்தன ஜீவித்திலிருந்து விடுதலையாக்குறோம். கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கிறார். காட் சென்ட் அ ப்ராஃபெட், கிரேட் ப்ராஃபெட் மோசஸ், ஒரு பெரிய தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கிறார். அதனால் 7 தூதன் வந்து, இதோ அவர் வந்து பிரதர் பென்கன், அவர் வந்து ஒரு மகத்தான ஒரு தீர்க்க தரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, மேஜர் ப்ராஃபிட்டை அனுப்பி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக நம்ம வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வரும்பொழுது சாத்தான் வந்து 600 ரதங்களோடு வருகிறான். 7 வசனத்தை வாசிக்கலாம்.
பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான்.
இதோ 600 ரதங்களையும். இப்படி இப்போ ஒரு பெரிய சேனையோடு வந்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. It took 600 chosen chariots and all the chariots of the Egypt. 600 விசேஷித்த ரதங்கள், இன்னும் நிறைய ரதங்களை கொண்டுறான். And captains over every one of them. படைத்தலைவர்களோடு கூட அவன் வந்திருக்கிறான். ஒரு மகா பெரிய சேனையோடு வந்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்றால், மிக்தோல் என்ற இடத்துக்கும் ரெட் சீக்கும் மத்தியில் இருக்கிறார்கள். பிட்வீன் மிக்தோல் அண்ட் ரெட் சி எல்லாமே நடந்த சம்பவம். இன்னைக்கு ரெட் சி இருக்கிறது. இப்பொழுது அவங்க தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, The children of Israel lifted up their eyes and behold, the Egyptians marched after them. இப்பொழுது எகிப்தியர்கள் ராணுவமானது அவர்களுக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறது. 10 வசனத்தை வாசிக்கலாம்.
பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள்.
எகிப்தியர்கள் பின்னால வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக பிறந்திருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கியிருக்கிறார். எப்படி விடுதலை ஆக்கினார் என்றால், ஐடென்டிஃபைடு வித் த ஸ்லைன் லேம். ஐடென்டிஃபைடு வித் ஸ்லைன் லேம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு தங்களை அடையாளப்படுத்தின மூலமாக. அந்த 12 யாத்திராம 12 அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு கூட தங்களை அடையாளப்படுத்தினார்கள். அதன் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வரவில்லை என்றால் விடுதலை கிடையாது. 9 வாதைகள் வந்தது, ஆனாலும் விடுதலை கிடைக்கல. பார்வோன் தன்னுடைய இதயத்தை மறுபடியும் கடினப்படுத்தினான். கடைசியாக வாதை வரும்பொழுது தலைப்பிள்ளை சங்காரம் அங்கே ஸ்லைன் லேம்ப் அங்கே வருகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வருகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை நிலைக்காலில் பூசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவர்கள் அந்த இரத்தத்தின் கீழே இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இரத்தத்தை கண்டு நான் உங்கள் மேலே பறந்து போவேன்னு சொல்லுகிறார். ஐ வில் சீ த பிளட் அண்ட் பாஸ் ஓவர் யூ. யாத்திராம 12:13 வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே அவர்களுக்கு அங்கே சத்தம் கேட்டது, நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள், அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. தே வேர் மேடு ஃப்ரீ ஃப்ரம் இட் பை பீயிங் ஐடென்டிஃபைடு வித் த ஸ்லைன் லேம்ப். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு தங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல் நம்ம பாவத்தில் பிறந்து பாவத்தில் நம்ம வளர்ந்து கொண்டிருந்தோம், சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், உலகம் மாமிசம் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டிருந்தோம், சாபனத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி நமக்கு ஸ்லைன் லேம்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறது. அதான் வெளிப்படுத்தல் 5 அங்கே அந்த புஸ்தகத்தை திறக்க யாராலும் முடியாது. அப்பொழுது மூப்பொருளில் ஒருவன் சொல்லும் பொழுது, இதோ நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அந்த 7 முத்திரைகளை உடைக்கவும் அங்கே ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த 5:6 நினைக்கிறேன்,
இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன்.
இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஸ்லைன் லேம், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அது நமக்காக அடிக்கப்பட்டது. 2000 முன்பாக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் இரத்தத்தை சிந்தினார். இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் எப்படி இறங்கி வந்திருக்கிறார் என்றால், 7 கொம்புகளையும் 7 கண்கள். 7 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது 7 சபை காலங்கள். 7 கண்கள் என்று சொல்லும் பொழுது 7 தூதர்கள். அந்த வண்ணமாக வந்திருக்கிறார். 2000 முன்பாக நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இப்பொழுது இந்த வண்ணமாக வந்திருக்கிறார். 7 சபைகளையும் 7 தூதர்களையும் உடையவராக இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். பைபிளில் அவ்விதமாக சொல்லியிருக்கு. அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டியோடு இவங்க ஐடென்டிஃபை ஆகலைன்னா இவங்களுக்கு மீட்பு இல்லை. இதுதான் நான் சொல்கிற பாயிண்ட்டு, கவனமாக கவனிக்கணும். Identified with the slime lamb. They were free because they identified with the slime lamb. 12 அவர்கள் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு தங்களை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு சாயங்காலத்தில் அதை அடித்து அந்த இரத்தத்தின் அங்கே பூசி அதனுடைய மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்பொழுது தான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல இந்த கடைசி காலத்தில் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக வந்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதனால் இதெல்லாம் ஷேடோ, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாமே ஷேடோ. ரியாலிட்டி வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய அவர் நமக்காக அடிக்கப்படும் பொழுது இயற்கையாக இதோ அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு முடிவு வந்தது. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவருடைய சரீரத்தை நமக்காக பலியாக செலுத்தினபடினாலே அதனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இப்பொழுது இந்த கடைசி காலத்திலே 7 சபை காலங்களுக்கு பின்பு அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி, அதாவது அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதான ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கு. இதை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த ஸ்லைன் லேம்பை பார்க்க முடியும். அன்றைக்கு யார் யார் அவ்விதமாக ஆட்டுக்குட்டியை அங்கே அடித்து ரத்தத்தை பூசி அதுக்கு கீழே அவர்கள் அடைக்கலமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு மரணம் வரல, அவங்களுக்கு டெலிவரன்ஸ் வந்தது, அவங்களுக்கு ஃப்ரீடம் வந்தது, அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை வந்தது. அதே போல தான் இந்த கடைசி காலத்தில் இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியோடு இந்த மெசேஜோடு இந்த மெசேஜ் இந்த என்டைம் மெசேஜ் இந்த ப்ராஃபிட் மெசேஜ் இந்த மெசேஜோடு ஐடென்டிஃபை பண்ணால் உங்களுக்கு விடுதலை. இதுதான் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு தான் சாபனத்து மக்களுக்கு இல்லை. இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக மரித்தார், அவர் இரத்தத்தை சிந்தினார், அவர் வந்து உன்னை விடுதலையாக்குவார், பாவத்திலேருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. கரெக்டு தான். நானும் ஏகப்பட்ட தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப ஊழியம் தெரு பிரசங்கம் என்று சொல்லியிருக்கிறேன். ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் தான். நிறைய இடத்துல ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணியிருக்கிறேன், நிறைய கிராமத்தில் பண்ணியிருக்கிறேன். சபை ஊழியத்தை விட ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் தான் அதிகமாக முதல்ல பண்ணியிருக்கிறேன். அதில் அப்படி தான் சொல்லுவோம். எல்லா சாபன போதர்களும் அவிதமாக தான் சொல்லுவார்கள். தெரு பிரசங்கம் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் டிவி வந்த பிறகு, அப்பொழுது டிவி வரல, இப்பொழுது டிவி வந்த பிறகு ஜனங்கள் ரோட்டுக்கு வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு ரோட்டில் ஒரு சத்தம் கேட்டால் எட்டி பார்ப்பாங்க, அப்பொழுது அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது அதுக்கு பிறகு தான் டிவி வந்துச்சு. நான் சென்னைக்கு வரும்பொழுது டிவி வரல, கொஞ்சம் வருஷத்துலேயே டிவி வந்தது. வந்த உடனே ஜனங்கள் எல்லோரும் டிவி பார்க்கல போயிட்டாங்க. தெரு பிரசங்கம் பண்ணால் யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. அதனால் தெரு பிரசங்கத்தில் அப்படி தான் பண்ணுவோம். அது சாபன முறப்பைப்படி சுவிசேஷத்தை சொல்வது. இப்பொழுது நம்ம சாபன்லேருந்து நம்ம இந்த வார்த்தைக்கு வந்தனால ப்ராஃபிட் மெசேஜ் நம்ம வரும்பொழுது நம்ம வெளிப்படுத்தல 5வது அதிகாரத்தை காண்பிக்கிறோம். அவர் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? 7 சபை காலங்களையும் 7 தூதர்களையும் உடைய அந்த ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். அதுதான் இந்த லேம்பு. இந்த லேம்போடு இந்த மெசேஜோடு ஒருத்தர் தங்களை ஐடென்டிஃபை பண்ணலன்னா அவங்களுக்கு விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. சின் இஸ் அன்பிலீஃப். அதனால் இந்த வார்த்தையோடு கூட அடையாளப்படுத்தும் பொழுது நீங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழே வருகிறீங்க, நீங்கள் பாதுகாப்பான இடத்துல வருங்க, உங்களுக்கு இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சாத்தான் நம்மை பல வருடங்களாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவன் திருத்துவ பிரமாணத்தின் கீழ் அடிமைப்படுத்தி வந்திருந்தான். மனுஷனுடைய உபதேசத்தின் கீழ் நம்மை வைத்திருந்தான். இப்பொழுது நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்களாக மாறிவிட்டோம். நமக்கு இப்பொழுது டெலிவரன்ஸ். இதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தி. அதனால் இப்பொழுது நம்ம என்ன சொல்லுறோம்னா, இந்த ஆட்டுக்குட்டியோடு ஐடென்டிஃபை பண்ணலன்னா நீங்கள் எகிப்தில் தான் இருக்கணும், உங்களுக்கு விடுதலை கிடையாது, பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த ஆட்டுக்குட்டியோடு ஐடென்டிஃபை பண்ணும், இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியோடு அடையாளப்படுத்தினால் மாத்திரமே விடுதலை உண்டு. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறோம்? ஆமென். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார். எப்படி? இந்த மாதிரி ரூபத்தில் வந்திருக்கு, அதான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இரு. இதோடு அடையாளப்படுத்தலைன்னா மீட்பு கிடையாது. இதுதான் கிளியர் ரெவலேஷன். இல்லை இப்பொழுது நம்ம இதை சாத்தான் என்ன நினைக்கிறான் என்றால், நாம் அவர்களை வந்து எகிப்தை விட்டு அனுப்பினது தப்பாக போச்சு, நமக்கு யார் வேலை செய்கிறதுக்கு உதவுவா, அதனால் பிரமீடை கட்ட வேண்டும், ரோடு போட வேண்டும், பில்டிங் கட்ட வேண்டும், பண்டக சாலைகளை கட்ட வேண்டும், நமக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த எகிப்திய இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவசியம். இன்றைக்கி இங்கே தமிழர்கள் சரியாக வேலை செய்யாதனால எல்லாம் வட இந்தியாவில் வந்து எல்லோரும் வேலை செய்கிறோம். பில்டிங் ஒர்க்கில் அவங்க தான் இருக்கிறாங்க, ஹோட்டலில் போனாலும் அவங்க தான் இருக்கிறாங்க, எல்லா மேனுவல் ஒர்க்கிலையும் விசேஷமாக பீகார்காரங்க வட இந்தியாக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்க தமிழர்கள் சரியாக வேலை செய்வதில்லை, அவங்க மாடு மாதிரி உழைப்பாங்க, அவங்க ரொம்ப கூலியும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க ரொம்ப கூலியை டிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்பொழுது எல்லா வேலைகளிலையும் வட இந்தியர்கள் புகுந்துட்டாங்க. அதனால் நமக்கு வேலைக்கு ஆள் தேவை, இதனால் வட இந்தியாக்காரங்களை பயன்படுத்துகிறோம். அதே போல் எகிப்தியர்களுக்கு வேலை தேவை, வேலைக்கு ஆள் தேவை, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆளோட்டிகள் வைத்து அடித்து வேலையாவினார்கள். ஆனால் இப்பொழுது அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கா, அவங்கள நம்ம திரும்ப கொண்டு வர வேண்டும். We are not to go by what the devil is thinking. அதனால் பார்வோன் அவிதமாக திங்க் பண்ணுகிறான். டெவில் என்ன திங்க் பார்வோன் வந்து பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவங்கள எப்படியாயிலும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான். அதே போல் சாத்தான் என்ன நினைக்கிறான் என்றால், நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், முழு உலகத்தையும் சாத்தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் வந்து மிகாவேலோடு கூட யுத்தம் செய்தான். He wants to be God over the whole world. உலகத்துக்கே அவன் கடவுளாக, அவன் தேவனாக மாற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதனால் அவன் வந்து மிகாவேலோடு குத்த யுத்தம் செய்தான், பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். சாத்தான் என்னச்சான், உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும், உலகத்துக்கு நான் தேவனாக இருக்க வேண்டும், ஜனங்கள் எல்லாரும் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான். 2 Thessalonians 2:4 வாசிக்கும். சாத்தானுடைய இன்டென்ஷன் அதுதான். அதனால் இந்த ஜனங்களை நம்ம திரும்ப கொண்டு வந்து இவங்க மேலே ஆளுகை செய்யணும், இதோ அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளாகி கொண்டு வர வேண்டும் அவன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய தாட்ஸ் விதமாக இருக்கிறது. கர்த்தருடைய தாட்ஸ், அவருடைய சிந்தை எவ்விதமாக இருக்குன்னா, இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தி இவங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்ந்து அந்த தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்க வேண்டும். அந்த தேசத்திலே இதோ அவர்கள் அங்கே சேர்ந்து வாழும் பொழுது கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வருவார். ஒரு நாளிலே கிறிஸ்து தோன்றுவார். அவர் இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார் என்று அவர் வந்து அவிதமாக பிளான் வச்சிருக்கும் பொழுது சாத்தான் இவ்விதமான பிளான் வைத்திருக்கிறான். இவங்களை திரும்ப எகிப்துக்கு கொண்டு போகணும், திரும்ப அடிமைத்தனத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதே போல் நம்ம விடுதலையாகி வந்திருக்கிறோம். சாத்தான் நம்மளை மறுபடியும் பாவத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், மறுபடியும் உலகப்புறமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். இதுதான் சாத்தானுடையது, சாத்தானுடைய திங்கிங் அதுதான். ஆனால் அவனுடைய நினைப்பு செல்லுபடி ஆச்சா, செல்லுபடி ஆகலை. அவன் நினைச்ச மாதிரி நடந்துச்சா, இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி தான் எல்லாமே நடக்கும் ஒழிய சாத்தானுடைய விருப்பத்தின்படி எல்லாமே நடக்காது. ஆண்டவர் கொஞ்ச காலம் அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். மனுஷன் இந்த உலகத்தை ஆளுகிறான். இப்பொழுது புதுசாக ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறார். அவருடைய ஆளுகை எப்படி இருக்குன்னு போக போக தான் தெரியும். அதனால் ஒரு காலத்தில் இந்தியா நாடு ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரியாக இருந்தது. இப்பொழுது இதை இந்தியா நாடை இந்து மதமானது ஆளுகை செய்ய வேண்டும் என்று வட இந்தியாவில் அவங்க அவிதமாக அந்த அவிதமான ஆட்சி இருக்கிறது. அதெல்லாம் இந்தியா வந்து மாறிவிட்டது, சூழ்நிலைகள் மாறிவிட்டது. உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. ட்ரம்ப் வந்து உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார். ரஷ்யா நாட்டு அதிபதி வால்டிமிர் புட்டின் அவர் என்ன நினைக்கிறார், சீனாவோடு கூட போயிட்டு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறார், எப்படி நியூக்ளியர் வாரை கொண்டு வர வேண்டும், அணுகுண்ட போட வேண்டும், அதுக்கு எப்படி செய்ய வேண்டும், எங்கே போடணும்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. அதனால் தேர்ட் வேர்ல்டு வார் வருவதுக்கு இப்பொழுது உலகமே அவ்விதமாக இருக்கிறது. அதனால் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் எல்லா கேபிளும் போகிறது. நம்ம என்ன நினச்சோன்னா எல்லாமே ஸ்டாட்டிலைட் மூலமாக தான் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இன்டர்நெட் எல்லாமே எப்படின்னா அந்த கேபிள் மூலமாகத்தான் போகுதான். அதிகமாக அந்த கேபிள் இந்த கேபிளை கட் பண்ணிட்டா உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால் ஈரான் அந்த கேபிளெல்லாம் கட் பண்ணலான்னு யோசிக்கிறான். இல்லை ஈரான் மற்ற இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் மேலே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறான். ஈரானுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அமெரிக்கா கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கிறது. அவங்க போற நிறுத்துற மாதிரி இல்லை. இவ்விதமாக உலகம் வந்து இப்பொழுது மோசமான கண்டிஷனில் இருக்குது. நம்ம நினைக்கிறதை விட மோசமான நிலையில் இருக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அவன் சிங்காசனத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறான். சாத்தான் வாண்டட் டு பி என்த்ரோன்ட் ஆஸ் எ கிங். அவன் ராஜாவாக உலகத்துக்கு ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் சாத்தான் பீயிங் வர்ஷிப்ட் ஆஸ் காட், அவன் வந்து தேவனாக ஆராதிக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இது சாத்தானுடைய விருப்பம், லூசிபருடைய விருப்பம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அவர் ஒரு பிளான் ஆஃப் ரிடெம்ஷனை வச்சிருக்கிறார். அதுதான் இந்த டயக்ராம். அதனால் அவன் விருப்பம் நிறைவேறுமா, அவது தேவனுடைய திட்டம் நிறைவேறுமா என்பது தான் இப்பொழுது கொஸ்டின். இஸ்ரேல் ஜனங்கள் மோசஸ் கீழே இருக்கிறாங்க, ஒரு ப்ராபட் கீழே இருக்கிறாங்க, அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் வழி நடத்தப்படுகிறார்கள். அதே போல் ஆண்டவர் இன்னைக்கு பிரைடை தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். நம்ம வந்து ஐடென்டிஃபைடு வித் த ஸ்லைன் லேம்ப். இந்த ஸ்லைன் லேம்போடு கூட நம்ம லைஃப் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இந்த மெசேஜ் கீழே நம்ம இருக்கிறோம். அதனால் நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. நம்ம வந்து லேண்ட் ஆஃப் கேனனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ராப்சரை நோக்கி, வெட்டிங் சப்பர், மில்லினியம், இதோ நியூ ஜெருசலேம், இதை மாதிரி நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்ம எல்லாரும் போய்கொண்டிருக்கும் பொழுது கத்தர் பில்லர் ஆஃப் ஃபயர் அனுப்பியிருக்கிறார், பில்லர் ஆஃப் கிளவுட் அனுப்பியிருக்கிறார். நம்ம அவர் லீட் பண்ணி கொண்டு போகிறார். இதோ சாத்தான் நமக்கு பின்னால் வந்து மறுபடியும் நம்மளை அந்த ஸ்தாபனத்துக்கு கொண்டு போயிடலாம், உலகத்துக்கு கொண்டு போயிடலான்னு நினைக்கும் பொழுது அது நடக்குமா? சாத்தான் நினைக்கிறது நடக்குமா? இதோ சாத்தானை பார்த்து இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அவனுடைய சேனைகளை பார்த்து பயப்படுறாங்க. அதெல்லாம் 200 கோடி பிசாசுகள் இருக்குது, இல்லை 20 கோடி. அந்த ஐப்ராத்து நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த 4 தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் என்று வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 20 கோடி பிசாசுகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஒரு பெரிய சேனையை கொண்டு நம்மளை எப்படியாயிலும் அவன் பழையபடி கொண்டு போயிடலான்னு நினைக்கும் பொழுது அவனுடைய வாஞ்சை நிறைவேறுமா? இப்பொழுது கோலியாத் என்ன சொல்லுகிறான், யாராவது ஒருத்தர் என் கூட தனியாக யுத்தத்துக்கு வாங்க, என்னை ஜெயிச்சிட்டா நாங்கள் எல்லாமே உங்களுக்கு அடிமை, அல்லது நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் எல்லாரும் எனக்கு அழிமை. அவன் பெரிய ஆயுதங்களோடு வந்திருக்கிறான், ஜெயின்ட்டாக வந்திருக்கிறான். சவுலும் அவனுடைய சேனை வீரர்களும் யாருமே ஜெயிக்க முடியாது. அவ்விதமாக அவன் 40 நாள் வரைக்கும் தன்னை போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சின்ன தாவிது ஒரு கூழாங்கல்லினாலே அவனை வீழ்த்தினான். அவன் நினைச்சா நம்ம இவங்களை ஈஸியாக அடிமையாக்கிடலாம், நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. அதே போல் தான் சாத்தான் அவிதமாக நினைக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு காட்ஸ் பிளான்ல இருக்கும். இந்த கல்வாரி டேபர்னாக்கள் காட்ஸ் பிளான்ல இருக்கு. அதை முதல்லாவது உள்ள வர்றவங்க யோசித்து பார்க்கணும், இந்த சர்ச்சு எப்படியாப்பட்ட சர்ச், இந்த பாஸ்டர் எப்படியாப்பட்டவர், அதை யோசித்து பார்க்காம இங்கே வரக்கூடாது. இங்கே வந்தவங்க அதை யோசித்து பார்க்கணும். இப்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், இந்த சிலாக்கியத்தை இழந்து போனால் திருப்பி பெற முடியுமா? திருப்பி பெறக்கூடாது. எல்லா சத்தியத்தை அறிஞ்சு பல வருஷமாக சபைக்கு வந்தவங்க பின்வாங்கி போனால் திரும்பி அவங்கள ஏற்றுக்கிட மாட்டோம். இந்த உச்ச கட்டத்தில் வந்து பின்வாங்கி போனவங்க திருப்பி உள்ளே வரக்கூடாது. இந்த ஊழியம் என்ன, இந்த பாஸ்டர் எப்படியாப்பட்டவர்னு அறிஞ்சிருந்து பின்வாங்கி போனவங்களுக்கு மறுபடியும் இங்கே இடம் கிடையாது. உங்களுடைய மனுஷ இருமாப்பு, உங்களுடைய பிடிவாதத்தினால நீங்கள் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணால் இங்கே உங்களுக்கு இடம் கிடையாது. இது வந்து இதனுடைய கோல் வேறு. உங்களுடைய சொந்த பலத்தை கொண்டு வந்து, உங்களுடைய சொந்த இருமாப்பை கொண்டு வந்து பாஸ்டரை மேற்கொள்ளலாம், இந்த ஊழியத்தை மேற்கொள்ளலாம்னு நினச்சா நீங்கள் வீட்டில் இருக்கதே பெஸ்ட். உங்களுடைய சிந்தனைகள் அபிதி போனால் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டிய நேரம். அதனால் மோசே சொல்கிறான், பயப்படாதுங்க. அந்த சாத்தானுக்கு பயப்படாங்க, அவனுடைய கிரியைகளுக்கு பயப்படாதுங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீங்க. அதனால் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீங்கள் ஒரு நாளும் காண முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 14 வாசிக்கலாம்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அதனால் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இந்த ஊழியத்திலே இருக்கிறார். ஏனென்றால் we are identified with the slime land. இதோடு கூட ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். எந்த ஒரு பாஸ்டராவது சரியா வந்து மெசேஜை போதிக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் சரியா போதிக்கிறாங்களா? அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இங்க வந்துட்டு நம்முடைய சொந்த முயற்சினால இதை இந்த ஊழியத்தை சேலஞ்சு பண்ணா என்ன அர்த்தம்? அது அது ஒரு சாட்டானிக் ஸ்பிரிட். இதை மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த டயக்ராமை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம என்ன ஒரு ஆபிக்குரிய நிலையில் வந்திருக்கிறோம்? மாம்சபுரமாக வைராக்கியத்தை காண்பிக்கிறதுக்கு இது இடம், இது இடமா? இது பாஸ்டர் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார், அவர் 50 ஊழியம் செய்து சாட்சியை சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன பிறகு உங்களுக்கு இருமாப்பு என்னத்துக்கு? உங்களுக்கு பிடிவாதம் எதுக்கு? தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த மனசு இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்த மனசு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசஸ் அவங்களை வழி நடத்தி வந்திருக்கிறான், இதை பார்வன் இதயத்தை கடினப்படுத்துகிறான். அவன் இப்பொழுது கடைசி ஃபைனல் சேலஞ்சுக்கு வந்திருக்கிறான், இந்த ஜனங்களை ஈஸியாக கொண்டு போயிடலான்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறார்? அவனையும் அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போடும்படியாக பிளான் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்கள் பின்னிட்டு பார்க்கும் பொழுது பிசாசு அங்கே வருகிறான். அதே போல் இந்த ஊழியம் வந்து ஒரு கிரேட் சேலஞ்ச், இது சாத்தானுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இது சாத்தானுக்கு ஒரு பாஸ்டர் அடிமைப்படுவாரா, அல்லது பாஸ்டரை வந்து பாஸ்டர் சாத்தானை ஜெயிப்பாரா? அதுதான் இப்போ க்வெஸ்சன். கீழ்ப்படியாதவங்க என்ன ஜெயிப்பாங்களா, அல்லது நான் அவங்கள ஜெயிப்பேனா? இதுதான் இன்னைக்கு சேலஞ்ச். இதோ பார்வனுக்கும் மோசஸுக்கும் இப்போ சேலஞ்ச். அவன் கத்த சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதுங்க, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சாத்தான் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறான், அதனால் அவர்கள் எல்லாரும் என்ன முறுமுறுக்கிறார்கள். They were crying out in fear. அவங்க பயத்தில் அவங்க கூக்கரில் இடுகிறார்கள். அவங்க என்ன சொல்லுகிறாங்க? 11 வசனத்தை வாசிக்கலாம்.
அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
எகிப்தில கலர குழியில் இல்லையா நீர் இங்க கொண்டீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாக கொண்டீர் என்று அவர்கள் வந்து முறுமுறுக்கிறார்கள். இதுதான் முதலாவது முறுமுறுத்தாங்க. முதல்ல முறுமுறுத்து 10 முறை முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க கானான் தேசத்துக்கு போக முடியாது. 10 முறை முறு, இது ஃபர்ஸ்ட்ல முறுமுறுப்பு, ஃபர்ஸ்ட் மர்மரிங். எகிப்தில் கல்லறக்குழிகள் இல்லை என்றால் சொல்லி எங்களை வந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர் என்று, அங்கே இங்கே மறிக்கும்படியாக கொண்டு வந்தீர். அதனால் கிரேஸ் டெத்து என்பதை பேசுகிறாங்க. அங்கே கல்லறக்குழி, இங்கே வனாந்தரத்தில் சாகணும். நாங்கள் எகிப்திலே இருந்தால் வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாருங்க, அந்த ப்ராமிஸை பற்றி சிந்திக்கவே இல்லை. ராமிஸ் என்ன, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதுக்கு தான் நீங்கள் எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வரும்படியாக என்னுடைய தீர்க்கு தரிசியை அனுப்பியிருக்கிறேன். உங்கள் பிதாக்களுக்கு ஏற்கனவே அது ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பர்கள் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ப்ராமிஸை நீங்கள் வந்து அப்போ அடைய போகிறீங்க. அந்த டைம் வந்திருக்கிறது. அதனால் நான் என்னுடைய தீர்க்கு தரிசியை அனுப்பியிருக்கிறேன். இதை பற்றி பேசினாங்களா? இல்லை. They were in talking about any promise. எல்லாம் ராப்சர் ராப்சரும்பாங்க. ராப்சரில் போகிற மாதிரியா உங்கள் புத்தி இருக்குது? அதனால் ராப்சர்லாம் இப்போ நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கி போன பிறகு ராப்சருங்க வார்த்தையே வாயில் அவங்களுக்கு வராது. ராப்சருக்கே போக முடியாது. அதனால் அவங்க ராப்சரை பற்றி அந்த அவங்களுக்கு ப்ராமிஸ் வந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நம்ம இன்னைக்கு 3rd Exodus வந்திருக்கிறோம். இந்த 3rd யாத்திரையுடைய ப்ராமிஸ் என்ன? அடிக்கடி சொல்லுகிறோம், பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். இந்த ப்ராமிஸை நினச்சி பார்க்கல, யாருமே அதை பற்றி பேசலை. எவ்ரி திங் வாஸ் நெகட்டிவ். அவங்க எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க, எதிர்மறையாக பேசுகிறாங்க. எப்பொழுது அந்த ரெட் சி பக்கத்தில் வரும்பொழுது, பை த ரெட் சி. அதனால் ரெட் சி வந்து என்னது? பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் வந்து எல்லா சாத்தான்களும் அதில் வந்து விழுந்து அதில் அழிஞ்சி போவாங்க. நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ரெட் சியில் போய் அது மூழ்க வேண்டும். அங்கே அது சாக வேண்டும். அது அங்கே ரெட் சி உங்களுக்கு உண்பாக இருக்கிறது. உங்களுடைய சத்துருக்கள் வரலாம், எல்லாம் அங்கே போய் விழப்போகிறான். இன்றைக்கு காண்கிற எகிப்தினை நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் விடுதலை ஆக்கிவிட்டதே. நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் என்று 1 Corinthians 6:19-20 நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாமே அவங்க யோசித்து பார்க்கல. அவங்க சாத்தானை தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த எஜிப்சியன் அந்த பார்வோனை பார்க்கிறார்கள், ரதங்களை பார்க்கிறார்கள். ஃபியர் ஈ நாட், ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன். இல்லை, ஈரான்கிட்ட வந்து என்ரிச்சிடு யுரேனியம் இருக்கிறது, செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் இருக்கிறது, அதை வச்சு தான் அணுகுண்டு செய்யணும். ஈரான் அணுகுண்டு செஞ்சிட்டான்னா உடனே இஸ்ரவேல் மேலே போடுவான், இஸ்ரவேல் முற்றிலும் அழிஞ்சு போகும். அதனால் ஈரான்கிட்ட இருக்க அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கணும். அமெரிக்கா அதான் ட்ரை பண்ணுறது, இஸ்ரவேல் அதான் சொல்லுது. அவங்க இன்னும் அணுகுண்டு செய்யலை. அணுகுண்டு செய்கிறதுக்கு 3/4 மேலே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் செஞ்சிருவாங்க. அப்படி செஞ்சிட்டா முதல்ல இஸ்ரவேல் நாட்டை போட்டு அதை அழிச்சிருவாங்க, கம்ப்ளீட்டாக இஸ்ரவேலை அழிச்சிருவாங்க. அதை பாருங்கள் எப்படி சாத்தான் வந்து பயங்காட்டுறான் பாருங்கள். அதை அங்கேருந்து பிடுங்க முடியுமா? அமெரிக்கா ட்ரை பண்ணுது, முடியாது. இஸ்ரவேல் அதைத்தான் நினைக்கிறான். அணுகுண்டு கண்டுபிடிச்சான்னா முற்றிலும் அழிஞ்சு போகும். ஒரே ஒரு முறை தான் உலகத்தில் அணுகுண்டு போடப்பட்டிருக்கு. 2nd time அணுகுண்டை யூஸ் பண்ணலை. இப்பொழுது 2nd time யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் இப்பொழுது ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கு. அதுக்குதான் வால்டிமிர் புட்டின் வந்து சீபிங் அங்க வந்து சீன அதிபதியை சந்திச்சு டிஸ்கஸ் பண்ணுகிறார். அணுகுண்டை எப்ப யூஸ் பண்ணலாம், இதுதான் பைபிளில் சொல்லுக்கு மூன்றாவது ஐயோ, வெளிப்படுத்தல் 8:13. ஏனென்றாலும் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மூன்று தூதருடைய எக்கால சத்தத்தினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் 2 ஐயோ வந்துட்டு இப்போ 3வது ஐயோ நீக்கிலேருவார். உலகம் இன்னைக்கு அதை எதிர்நோக்கி இருக்கு. சாத்தான் எப்பொழுதுமே பயங்காட்டுகிறவனாக இருக்கிறான். நீங்க பயப்படாதிருங்க, ஸ்டான்ஸ்டில், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஸ்டான்ஸ்டில் அண்ட் சி, நீங்க நின்று கொண்டு பாருங்கள் கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார், எப்படி எல்லாத்துக்குமே முடிவை ஏற்படுத்துகிறார். அதெல்லாம் காட்ஸ் ப்ராமிஸ் என்ன, அவங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியுமா? யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. பார்வன் அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் இப்பொழுது அவங்க ரெட் சி பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த ரெட் சி இருக்கிறது, ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கிறது, ஈரான் கைவசம் அது இருக்கிறது. இப்பொழுது எந்த போக்குவரத்தும் இல்லாதனால பெட்ரோல் விலை அதிகமாகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் இது இப்படி நீடிச்சுன்னா அந்த போக்குவரத்தே நடக்காது, அங்கே போக்குவரத்தே ஸ்டாப் ஆயிரும். பெட்ரோல் இல்லைன்னா போக்குவரத்தே ஸ்டாப் ஆயிரும். அதனால உலகம் வந்து மிக மோசமான கண்டிஷனில் இருக்கிறது. கேஸ் கிடைக்காம கேஸ் விலை ஏறும், அது கிடைக்கவும் செய்யாது. இதோ பழையபடி அடுப்புக்கு தான் போகணும், அவ்விதமான ஒரு கண்டிஷனில் உலகம் இருக்கு. அதனால் நீங்கள் கவனிங்க, இதோ வி ஆர் பை த ரெட் சி திஸ் மார்னிங், இந்த காலை வேரத்திலே நம்ம ரெட் சி கீழே இருக்கிறோம், நம்ம ரெட் சி பக்கத்தில் வந்திருக்கிறோம். வி ஆர் பை த ரியல் ரெட் சி, ரியல் ரெட் சியில் வந்திருக்கிறோம். அந்த ரியல் ரெட் சி வந்து பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நேச்சுரல் ரெட் சி வந்து இன்னைக்கும் அதே ரெட் சி இன்னைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம ரியல் ரெட் சி வந்து பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல வந்திருக்கிறோம். வி ஆர் பை த ரெட் சி திஸ் மார்னிங், இந்த காலை நேரத்திலே நம்ம இங்க வந்திருக்கிறோம். கர்த்தர் வந்து மோசேட்ட சொல்றார், உன்னுடைய கோலை நீட்டி அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். அதனால அவங்க வந்து அந்த ரெட் சீயை அங்கே பிளந்து விடும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக நடந்து போகிறார்கள். God opened a way. இதோ கர்த்தர் அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். எதின் வழியாக உண்டு பண்ணுகிறார்? ரெட் சி வழியாக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். எவ்ரிபடி டேக் அ லுக் இன் த ரெட் சி, எல்லாரும் வந்து ரெட் சியை பாருங்க, அங்கே தான் வழி இருக்கு. நீங்கள் பயப்படாதங்க, நீங்கள் ரெட் சியை பாருங்க. பார்வோனுடைய சேனையை பார்க்காதங்க, நீங்கள் ரெட் சியை பாருங்க. ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் வந்து அந்த பிளட்டை பாருங்க, அங்கே வந்து விடுதலை கிடைக்கிறது, டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான், நிறைய சங்கலாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். மறுபடியும் உங்களை கொண்டு வந்து அந்த சேம்பரில் வேலை செய்து நிறைய சங்கலை அறுக்க வேண்டும். அவன் பிரமீடை வந்து அநேக பிரமீடுகள் கட்ட வேண்டும். இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரமீடு இருக்குது, அதுதான் ஏனோக்கு கட்டினது. இன்னும் எகிப்தில் நிறைய பிரமீடு இருக்கு. அதனால் அந்த பிரமீடு கட்டுறதுக்கு அவங்கள பயன்படுத்தணும். பல பட்டணங்களை கட்ட வேண்டும் என்று சாத்தான் ஆசைப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன வச்சிருக்கிறார் என்றால், ஜூபிலி வச்சிருக்கிறார். ஜூபிலின்னா விடுதலை. இவங்களுக்கு டெலிவரன்ஸ் வச்சிருக்கிறார், அதே சமயத்தில் வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிறார். நீதியை சரிகட்டும் நாளும் இருக்கிறது. அனுகிரக வருஷம், நீதியை சரிகட்டும் நாள். ஏசாயா 6 வாசிக்கு, ஏசாயா 61 வாசிக்கிறோம். அதனால ரெண்டு நாள் இருக்கிறது, ஒன்று ஜூபிலி, இன்னொன்று வந்து டே ஆஃப் வெஞ்சன்ஸ், அவருடைய நீதியை சரிகட்டும் நாளாக இருக்கிறது. இவங்களுக்கு ஜூபிலி, அவங்களுக்கு எகிப்தியர்களுக்கு இது வந்து நீதியை சரிகட்டும் நாள், ரெண்டும் வருகிறது. அதனால் கர்த்தருடைய இதோ கிருபையினாலே நம்ம இவ்வளோ நாள் மட்டும் வார்த்தையில் நிலைச்சிருக்கிறோம், நமக்கு ஒரு நாளில் டெலிவரன்ஸ் உண்டு. ஆண்டவர் நம்மை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கி விட்டார், இந்த லேம்ப் மூலமாக விடுதலை ஆக்கி விட்டார். ஆனால் அதே சமயத்தில் இந்த சரீரத்திலேருந்து இன்னும் விடுதலை கிடைக்கல, இந்த உலகத்தில் இருந்து நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு, நமக்கு ஒரு குளோரியஸ் பாடி இருக்குது, இந்த பாடி வந்து முதுமை அடையும், இந்த பாடி வந்து நோய் வரும், இதுக்கு இந்த பாடி வந்து பலனை இழந்து போகும், இந்த பாடி அழகை இழந்து போகும், எல்லாமே இந்த பாடியில் இதை நடக்கிற சம்பவங்கள். இந்த உலகம் வந்து வர வர மோசமாக போகும், உலகம் குழப்பத்தில் இருக்கிறது, உலகம் ஆபத்தில் இருக்குது, எங்கே போனாலும் ரிஸ்க்கு தான், பிரயாணம் செய்வதெல்லாமே ரிஸ்க்கு தான். அதனால் அவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம், ஜனங்கள் வந்து வித்தியாசமான ஜனங்கள் உலகம் எங்கிலும் இருக்கிறாங்க, எப்படி சூழ்நிலைகள் மாறும் என்று தெரியாது. அதனால் இந்த வேர்ல்டிலிருந்து நம்ம அந்த வேர்ல்டுக்கு போகணும். அந்த வேர்ல்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போல் அது செழிப்பாக இருக்குது, பேரலல் வேர்ல்டு அங்கே இருக்குது. அதுக்காக தான் அந்த உலகத்துலேருந்து ஆண்டவர் இங்கே வந்து இங்கே நம்மளை அந்த உலகத்துக்கு கொண்டு போகும்படியாக வந்தார். நமக்கு அங்கே ஒரு புதிதான ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 10:19.
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
நம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுதான் அந்த ரெட் சீ வழியாக ஒரு வழியை ஏற்படுத்துவது. நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, அந்த வேர்ல்டுக்கு நம்ம போகிறதுக்காக, அந்த சிட்டிக்கு நம்ம போகிறதுக்கு, இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக நான் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது, நீ ரட்சியை பாரு, நீ பின்னால் பார்க்காத, பின்னால் பார்வோன்னு உன்னை அடிமைப்படுத்த வருகிறான். நீ ரெட்சியை பார்த்தீங்கன்னா அதன் வழியாக ஆண்டவர் வந்து ஒரு புதிதான ஒரு வழியை உண்டு பண்ணி உனக்கு அந்த வேலரில் கொண்டு சொல்கிறார். இந்த வேலிலிருந்து அந்த வேல், இந்த பாடியிலிருந்து அந்த பாடி, இம்மார்டாலிட்டி, அழியாத அழியாமைக்கு, இது அழிந்து போகிற சரீரம், அழியாமையின் சரீரம், அதுக்கு தான் நம்ம இங்கே வரும். அதெல்லாம் பாஸ்டருக்கு, நம்ம சர்ச்சுக்கு வந்தால் பாஸ்டருக்கு லாபம், பாஸ்டருக்கு மெம்பர்ஷிப் குறைஞ்சி போகுது. ஆண்டவர் தம்முடைய பாப்புலேஷனை தின் பண்ணுகிறார். 70 பேர் இவங்க போனை அனுப்பிட்டார், இன்னும் நீங்களும் போனால் போங்கங்கிறார். 32,000 பேர் வந்தாங்க, 22,000 பேர் ஓடிட்டாங்க, பயந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. மீது 10,000 அதுலேயும் 300 பேரை வச்சுக்கிட்டு 9,700 அனுப்பிட்டான் கிதியனை அனுப்பிட்டான். ஒரு நேரத்தில் பாப்புலேஷன் தின்னாக மாறும், அதனால் ஒன்றும் கிடையாது, அதனால் ஜெயம் பாதிக்காது, அதனால் நம்முடைய கோல் பாதிக்காது. யார் யார் ஓடி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. சபை பக்கத்தில் இருக்குது, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, புல்னஸாக பேட போதிக்கிறாரு, அவர் கத்தரை நம்பி இந்நாள் வரைக்கும் ஊழியம் செஞ்சுருக்காரு. இதே மாதிரி ஒரு பாஸ்டர் கிடைக்குமா, இதே மாதிரி ஒரு சர்ச்சு கிடைக்குமான்னு வர்றவங்க ஃபீல் பண்ணலன்னா அவங்க என்ன பிரயோஜனம், அவங்க எப்படியாப்பட்ட புத்தி உள்ளவங்க, அப்படியாப்பட்டவங்க சர்ச்சுக்கு ஏன் வரணும்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய அருமையை நினைக்காதவங்க ஏன் இங்கே வரணும். அவங்க வந்து இட் இஸ் பெட்டர் டு ஸ்டே தேர் ஹோம். இங்கே வார்த்தை போதிக்கப்படுது, யார் யார் வர்றாங்களோ இதை வந்து யார் இதனுடைய மகத்துவத்தை அறிகிறாங்களோ அவங்களுக்கு தான் ராப்சர். இந்த செய்தி வார்த்தையினுடைய மகத்துவத்தை அறியாதவங்க அவங்க வீட்டிலே இருக்குது நல்லது. மனப்பூர்வமாக ஆராதனை செய்ய மனசில்லாதவங்க அவங்க வீட்டில் இருக்கதே நல்லது. அதனால பாருங்க, இப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவங்கள திரும்பி கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். எப்படி? சிவந்த சமுத்திரம், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு வழி. நம்முடைய சோல் ரெடாம்ஷன் ஆகிவிட்டது, நம்முடைய பாடி ரெடாம்ஷன் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் பாவ பிரசன்னத்திலே நம்ம வாழுகிறோம். இந்த உலகம் வந்து இந்த பிரசன்ஸ், பாவ பிரசன்னத்திலிருந்து காட்ஸ் பிரசன்ஸுக்கு போகணும்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். இது வந்து நமக்கு வந்து அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட், அவருடைய அனுகிரக வருஷமாக இருக்கிறது. சாத்தானுக்கு இது நீதியை சரிகட்டும் நாளாக இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு காணுகிற எகிப்தியனை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். For the Egyptian whom ye have seen today, ye shall see them again no more. நீங்க இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏன் வந்து முறையிட்டு கொண்டிருக்கிறாய்? Why cry? Speak. Speak unto the children of Israel. That they go forward. 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு.
என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ வந்து உன்னுடைய உன் கையில ராடு கொடுத்துருக்கிற, அந்த ராடை வந்து நீ நீட்டு. அப்பொழுது என்ன செய்யும்? ஜனங்கள் வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போறார்கள். Lift thou up thy rod and stretch out thine hand over the sea and divide it, and the children of Israel shall go on the dry ground through the midst of the sea. அந்த சமுத்திரத்தின் நடுவே உலர்ந்த தர வழியாக நடந்து போவார்கள். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வழியை உண்டு பண்ண இருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்படுவதற்கு நீங்கள் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். God will make a way of escape. 1 Corinthians 10:13 வாசிக்கிறோம். அதனால உன் கையில் ராடு இருக்கிறது, நீ சமுத்திரத்துக்கு நேராக ராடை நீட்டு. அப்பொழுது ஜனங்கள் வந்து சமுத்திரத்தின் நடுவே உலர்ந்த தரவழியாக நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் எல்லார் கையிலையும் ஆண்டவர் ராடை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராடு தான் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த ராடை நீட்டு, நீ வந்து ஜெயிக்க முடியும், ஒரு வழியை உண்டு பண்ண முடியும் என்று சொல்லுகிறார். நானும் பார்த்ததில் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. நான் வந்து பாஸ்டராக இருக்கேன், என்னுடைய வேலையை பைபிள் படிக்கிறது ஜெபிக்கிறது தான் வேலை. உங்களுக்கு உலக பிரமாண வேலை இருக்கிறது, அப்போதான் நீங்கள் உலகத்தில் பிழைப்பு தொழில் நடத்த முடியும். ஆனால் எனக்கு பிழைப்பு தொழிலே ஊழியந்தான். அதனால் நான் வந்து அதிகமாக பைபிள் படிக்கணும், நான் அதிகமாக ஜெபிக்கணும். நீங்கள் அதை மாதிரி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எனக்கு ஈக்குவலாக நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவு அதை செய்யணும். பைபிள் படிக்கணும், ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. படிக்கிறதை கொண்டு என்ன படிக்கிறோமோ அதை ஜெபத்தில் கொண்டு வரணும். என்ன பிரசங்கத்தை கேட்குறோமோ அதெல்லாம் ஜெபத்தில் கொண்டு வந்தால் நீங்கள் உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, ஜெயத்தை பெறுவதற்கு ஆண்டவர் இந்த பைபிளை தான் கொடுத்துருக்கிறார். இதில் தான் எல்லாமே இருக்குது. அதுக்கு நமக்கு கூட வந்து தீர்க்கதரிசி செய்தி இருக்குது, அதில் ஏகப்பட்ட ரெவலேஷன் இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால் இந்த பைபிளையும் தரவாக படிச்சிருக்கிறேன், தீர்க்கதரிசி செய்தியும் நான் வந்து கம்ப்யூட்டரில் போய் ஆராய்ச்சி பண்ணுறேன். என்னென்ன காரியங்கள் தேவையோ அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இந்த ரெவலேஷன் இதான் ராடு. இந்த பைபிளில் இருக்கிறதுக்கு ரெவலேஷன் தீர்க்கதரிசி செய்தியில் இருக்குது. இந்த ராடை நீட்டும் பொழுது நமக்கு வழி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை பெற முடியும். ஒருவேளை நீங்கள் இன்டலெக்சுவல் நாலேஜ் இருந்தால் அது பிரயோஜனப்படாது. உங்களுக்கு ஃபெய்த்து வேணும், அந்த வார்த்தையின் மேலே ஃபெய்த்து வேணும். மனப்பாடமா கூட நீங்க நிறைய பேருக்கு பைபிள் வசனம் தெரியும், ஏன்னா நீங்க நிறைய கேட்குறீங்க. மனப்பாடமா தெரிஞ்சா கூட சில நேரங்களில் அது பிரயோஜனப்படாம போகும். நீங்க அது மேல ஃபெய்த்து வேணும். அதில் மோசைக்கு ஆண்டவர் ராடை கொடுத்தார். அந்த யாத்ராமன் 4:17 நீ இந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால அற்புதங்கள் செய்வாய். இந்த கோலை நமக்கு வந்து அவன் ஒரு கோலை பிடிச்சிருந்தா நமக்கு இந்த பைபிள் அந்த தீர்க்க தேசியில் இருக்கிற ரெவலேஷன் ஸ்போக்கன் வேர்டு அண்ட் ரிட்டன் வேர்டு இதை வந்து நீட்டும் பொழுது உங்களுக்கு வழி உண்டாகும். Present your token with your prayers. அப்படின்னு பென்காஸ் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்து என்னை தெரிந்து கொண்டீர், நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் உம்முடைய இரத்தத்தின் கீழே இருக்கிறேன் என்று நீங்கள் அந்த டோக்கனை வந்து ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜெபம் எல்லாமே கேட்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். எல்லாமே பைபிளில் நமக்கு திட்டவட்டமாக எழுதியிருக்கிறது. அதனால் ஸ்ட்ரெச் அவுட் தைன் ஹேண்ட் ஓவர் த சீ, நீ உன்னுடைய கையை நீட்டு என்று சொல்லும் பொழுது, இதை மோசே அவிதமாக செய்யும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை இங்கே உண்டு பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரம் அங்கே ரெண்டாக பிளந்தது. ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பினார், அந்த ஈஸ்ட் விண்டு வந்தது. ஈஸ்ட் விண்டு வந்து தண்ணீரை வந்து பிரித்தது, தண்ணீர் மதிலாக நிற்கிறது. அந்த விந்து வந்து இந்த தரையெல்லாம் உலர்த்தி விட்டது. உலர்ந்த தரை சேறு சகதி கிடையாது. அங்கே உலர்ந்த தர வழியாக அவர்கள் வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். ஆமீன். கொஞ்சம் முன்னால் வந்து மிக்தோலுக்கும் சிவந்த சமுத்திரத்துக்கும் மத்தியில் இருந்தும் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க, பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது அந்த சமுத்திரத்துக்கு நேராக அவன் அந்த ராடை நீட்டும் பொழுது அங்கே பிளந்தது. ஈஸ்ட் விந்து ஆண்டவர் அனுப்பினார், இதோ சமுத்திரமானது அங்கே வழிவிட்டது. அதனால் சமுத்திரமானது வழிவிட்டு அவர்கள் அதன் வழியாக நடந்து போனார்கள். அதே போல் நம்ம வந்து சிவந்த சமுத்திரத்தின் பக்கத்தில் இருந்து முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறத விட நம்ம ராடை ஆண்டவர் நீட்டும் பொழுது நமக்கு வழியை உண்டு பண்ணுகிறார். நம்ம அதன் வழியாக உலர்ந்த தர வழியாக நடந்து போவோம். ரொம்ப ஈஸியாக போகும், சிரமப்பட்டு அல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு அனுகூலமான வழியை உண்டு பண்ணுவார். இப்பொழுது என்ன ஆகிறது என்றால், 20 வாசிக்கலாம்.
அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள்
19:20 வாசிக்கும் பொழுது மேகசமா அக்னிசமம் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்துட்டு பார்வோனுடைய சேனைகளும் அவங்களும் அதை தொடர்ந்து வர்றாங்க. இதுதான் வந்து பாவனை விசுவாசிகள். பாவனை விசுவாசிகள் அவங்களுக்காக சம்பந்த சமுத்திரம் திறந்ததா? அவங்களுக்கு திறக்கலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் திறந்தது. ஆனால் இந்த எகிப்தியர்கள் எப்படி பின்னால் வரலாம்? அவங்களும் அது வழியாக வர்றாங்க. இதுதான் பாவனை விசுவாசிகள், மனம் திரும்பாதவங்க, ஒப்பு கொடுக்காதவங்க. அவங்கெல்லாம் இந்த செய்தியில் வருவாங்க, இம்பர்சனேட்டர்ஸ், பாவனை விசுவாசிகள். அவங்க உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்காக ஆண்டவர் வழி திறந்தாரா? இல்லை, அது வந்து ஒன்லி ட்ரூ பிலீவர்ஸ் தான். ட்ரூ பிலீவர்ஸுக்கு தான் ஆண்டவர் இந்த வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். இவங்க எப்படி உள்ளே வரலாம்? இவங்களும் அந்த வழியாக வந்த பொழுது அங்கே மேகசமம் அக்னிசமம் வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து நிற்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று கலக்க முடியலை. அவங்க எகிப்தியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை டச் பண்ண முடியல. அதே போல் பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனைக்கும் நமக்கும் மத்தியில் கத்தர் வந்து நிற்பார், குறுக்க வந்து நிற்பார். பிசாசு நம்மளை டச் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சேலஞ்சான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு அனுபவம். நான் என்னுடைய அனுபவத்தை 5 stages சொல்கிறேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மோசே தன்னுடைய அனுபவத்தை 3 stages சொல்றான். முதல்ல வந்து எகிப்தில் இருந்தான், பின்பு மீதியான் தேசத்தில் 40 ஆடு மேய்ச்சான், பின்பு 40 இஸ்ரவேல் ஜனங்கள் 3 40. இது அவனுடைய லைஃப் ஆண்டவர் அப்படி செட் பண்ணியிருக்கிறார். அதனால் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம், இது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. இது பாஸ்டருக்கு லாபம், அவருக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. நம்ம கட் பண்ணிட்டா அவர் கஷ்டப்படுவாரு. நம்ம வந்து இந்த ஊழியத்தில் உதவி செய்யலைன்னா அவர் என்ன செய்வார், அவர் எப்படி பில்டிங்கை கட்டுவார், அவர் எப்படி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுவார். இந்த மாதிரி புத்தியோடு கூட நம்ம சபைக்கு வரக்கூடாது. மனப்பூர்வமாக ஆண்டவரை நேசித்து வர வேண்டும். ஒரு பாஸ்டர் ஒரு அவர் ஒரு மனுஷன்தான், அவரை போய் சேலஞ்சு பண்ணா அவர்கிட்ட வந்து நம்முடைய வைராக்கியத்தையும் வீண் பெருமையும் காண்பிக்கிறதுக்கு இது அந்த மாதிரி ஒரு ஊழியமா. இது மோசே இஸ்ரவேலர்களை வழி நடத்தும் பொழுது அவன் வந்து அவன் ஒரு ஆத்ம பாரத்தோடு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கமிஷனோடு போறாரு. இப்போ தான் ஒரு பாஸ்டர் ஜனங்களை மகிமைக்கு வழி நடத்தணும்னு போகும் பொழுது இதுல வந்து நம்ம வந்து வித்தியாசமா பிகேவ் பண்றதுக்கு நல்லதா அது? அதெல்லாம் வச்சு ஒரு பாஸ்டரை ஜெயிக்க முடியாது. அவர் தேவனால அழைக்கப்பட்டிருப்பார் என்றால் அதெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது. இதை எகித்தின் அவனுடைய சேனைகள் ஜெயிக்க முடியல. மேகசமம் அக்னிசமம் குறுக்க வருது. உன்னோட ஒன்று சேர விடாதபடி ஆண்டவர் அங்கே தடை பண்ணி போட்டார். பின்பு என்ன செய்கிறார் என்றால் அவங்களை அவர் பார்க்கும் பொழுது அவர் ஆங்கிரி ஐஸோடு பார்க்கிறார், கோபமான கண்ணோடு பார்க்கிறார். அவர் மேகசம்பத்தில் அக்னி சம்பத்தில் இருந்து அவங்கள கோபமாக பார்க்கும் பொழுது ரதங்களில் இருக்க உருளெல்லாம் கலந்து போச்சு. அதனால அவங்க வந்து ஸ்பீடாக போக முடியல. அதுக்குள்ளே இவங்க அங்கே போயிட்டாங்க, அக்கறை போய் சேர்ந்துட்டாங்க. மோசே மறுபடியும் தன்னுடைய அங்கே கோலை நீட்டும் பொழுது அந்த சீ என்ன செஞ்சிருந்தால் பிரிஞ்சிருந்த சீ வந்து ஆக்ரோஷமாக வந்து அவங்களுடைய சேனையெல்லாம் கவிழ்த்து போட்டது. அவன் தாவீது என்ன சொல்லுகிறான், பார்வோனே அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதத்தில் சொல்லுகிறான். பார்வோனே அவனுடைய சேனைகளை, பிசாசு அவனுடைய சேனைகள் எல்லாமே மூழ்கி போச்சு. அல்ல, சேட்டன் நமக்கு டயபெட்டிஸ் கொண்டு வரலாம், சேட்டன் நமக்கு கேன்சரை கொண்டு வரலாம், சேட்டன் நமக்கு பல காரியங்களை கொண்டு வரலாம், பல வியாதிகளை கொண்டு வரலாம், பல சூழ்நிலைகளை கொண்டு வரலாம். எல்லாமே இயேசுவின் இரத்தத்திலே அது கவிழ்க்கப்பட்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஏனென்றால் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், இதோ பில்லர் ஆஃப் கிளவுட் வந்து நமக்கும் அந்த சாத்தானுக்கும் மத்தியில் நிற்கும் பொழுது அது ஒன்றும் நம்மளை டச் பண்ண முடியாது. அது வந்து என்ன செய்யும், எல்லாமே கவிழ்க்கப்பட்டு போகும். அதெல்லாம் உடம்புல பலவிதமான வியாதிகள், ப்ரெஷர் அதிகமாயிற்று, சுகர் அதிகமாயிற்று, அப்படி டாக்டர் வந்து எல்லாத்தையுமே அவிதமாக சொல்லுவாங்க. சில வந்து இதோ லேடிஸுக்கு வந்து ஃபிமேல் ட்ரபிள் இருக்கும். இதுதான் பிரதர் பென் கேமே எல்லா வியாதிகளையும் சொல்லுகிறார். நத்திங் ஷால் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ, நாட் ஈவன் கேன்சர். நத்திங் ஷால் ஸ்டாண்ட் பிஃபோர் யுவர் ப்ரேயர். உன்னுடைய ஜபத்துக்கு முன்பாக ஒன்று எதிர்த்து நிற்க முடியாது, கேன்சர் கூட எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தருடைய தூதனானவர் பிரதர் பென்காமுக்கு சொல்லியிருந்தார். அதன்படியே எல்லாமே நடந்தது. அதனால் பிளாக் ஷேடோ ஆஃப் டெத் ஃபோட்டோகிராஃப்டு என்று நம்ம ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறோம். 62வது வருஷம் 12வது மாதம் 30வது தேதியில் பிரதர் பென்காம், இஸ் திஸ் அ சைன் ஆஃப் த என் சார், இதுதான் வருகையின் முடிவின் அடையாளமா என்ற செய்தி, ஐயமேர் இதுவா சமயம் என்ற செய்தியில் அவர் சொல்லுகிறார். ஒரு லேடி அங்கே இருக்கிறாங்க, மீட்டிங் வந்திருக்கிறாங்க. ஐ சி அ பர்சன் ஷேடோ டு டெத், மரண இருள் அந்த இஸ்ரியை மூடி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது பிளாக் ஷேடோ ஓவர் தம், அந்த அம்மா மேலே பிளாக் ஷேடோ இருக்கிறது. அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து கேமரா வச்சுருக்கிறாங்க. அப்புறம் பென்காம் அந்த லேடியை சொல்லுகிறார், அவங்க எங்கேருந்து வர்றாங்க, யூ ஜஸ்ட் கம் ஃப்ரம் த டாக்டர், நீ டாக்டர்ட்டேருந்து வந்திருக்கிறா, 2 மார்பிலையும் உனக்கு கேன்சர் இருக்கிறது, அண்ட் 2 கேன்சர்ஸ் 1 ஆஃப் ஈச் பிரஸ்ட் அண்ட் யூ ஆர் கிவன் அப். டாக்டர் வந்து பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. யூ ஆர் ஷேடோடு வித் அ பிளாக் ஹூட் டு டெத், மரண இருள் உன் மேலே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இன்னொரு லேடி கேமரா வச்சுருக்காங்க, ஃப்ளாஷ் கேமரா வச்சுருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுன்னு ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் ஏவுறாரு. ஆனால் அவங்க எடுக்கலை, ஏனென்றால் கூட்டத்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் பசுத்த ஆவியானவர் ஏவும் பொழுது அந்த அம்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த இப்பொழுது என்ன, டேக் த பிக்சர், டேக் த பிக்சர். அந்த அம்மா எவ்வளோ தடை பண்ணாங்க, சி ஸ்டில் ரெஃப்ரைன்டு. அதனால் பிறகு நினைச்சாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு இப்போ இந்த பென்கான் சொல்லுகிற இந்த ஷேடோ ஹேஸ் கான், அந்த மரண இருள் உன்னை விட்டு நீங்கி விட்டது, வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த அம்மா என்ன செய்ய, இந்த வந்து கேமரா வச்சு இப்பொழுது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏ பிக்சர் ஷாட் ரைட் ஸ்ட்ரைட் பேக் பிஹைண்ட் இன் அங்கே ஒரு என்னச்சாங்க, இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவில் அங்கே டார்க் ஷேடோ, மரண இருள் அந்த அம்மா மேலே இருக்கிறது, கேன்சர் அவங்களுக்கு இருக்கிறது, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, மரண இருள் அவங்க மேலே வந்திருக்கு. ஆனால் பிரதர் பென்கான் அது உன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது அடுத்த ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அதில் வந்து அந்த மரண இருள் நீங்கி விட்டது. பாருங்கள், அதே போல தான் சாத்தான் நம்மளை டச் பண்ண வரும் பொழுது இது ஆண்டவர் வந்து இந்த மெசேஜ் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த ரெவலேஷனை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், இதனால் அதை ஜெயிக்க முடியும். மரண இருள் நம்மளை விட்டு விலகி போகும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நம்ம அதை ஜெயிக்க முடியும். பென்கான் ஊழியத்தில் அவிதமான அற்புதம் நடந்தது. நம்ம இந்த மெசேஜில் வரும் பொழுது இதோ மேகசமா அக்னிசமா நமக்கு நடுவில் அது வருகிறது. ரெண்டு சேனையும் ஒன்னோட ஒன்று சேர முடியலை. பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எல்லாரும் சமந்த சமத்தில் அங்கே மூழ்கி விட்டார்கள். அங்கே அவர்களை ஆளோட்டிகள் அடித்து வேலையானவர்கள் எல்லாருமே செத்து கிடக்கிறாங்க அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறேன். 21 வாசிக்கலாம், 28
ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பாரனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலர் எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தே செத்து கெடுக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள்.
They remained not so much as one of them. 28 நினைக்கிறேன். அதனால கடற்கரையில் அவங்க எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை கண்டார்கள், ஒருவன் கூட தப்பிக்கவில்லை. அந்த பார்வோனின் சேனையில் ஒருத்தங்கூட தப்பிக்கலை. அதுதான் முக்கியமான காரியம். ஒரு வியாதி ஒரு பிரச்சனைகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எல்லாமே சிவந்த சமத்தில் மூழ்கி போகும். இயேசுவின் ரத்தத்தில் எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனால் ரெட்ஜி வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எவ்ரி ஒன் ஆஃப் தம் வாஸ் டெட் இன் த சி. எல்லாமே அந்த கடலில் மூழ்கி போனாங்க. ஆண்டவர் மகத்தான கிரியை செய்தார். 31 வாசிக்கலாம்,
கர்த்தர் எகிப்தரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள்.
இதோ மகத்தான கிரியை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக பார்வோனின் ராணுவத்தை பார்த்து பயந்தார்கள். இப்பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை பார்க்கும் பின்னால் பார்க்கும் பொழுது பார்வோனின் ராணுவம், இப்போ சிவந்த சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்த்து கிடக்கிறான், ஒருத்தங்கூட தப்பிக்கலை. அதனால 15 கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், துதிகளில் பயப்படுத்தக்கும் பரிசுத்தத்தின் மகத்துவம் அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவர்கள் வந்து இப்பொழுது பாடல் பாடுகிறாள். தெபோரா டாம்பரின் எடுத்துக்கொண்டு நடனமாடுகிறாள். இதை மோசையும் அந்த ஜனங்களும் பாடல் பாடுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தால், எல்லாம் செத்துட்டாங்க, அவங்கள ஒடுக்கின எல்லாரும் செத்துட்டாங்க. ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு மகத்தான கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எல்லா எனிமீஸ் எல்லாமே செத்து போவாங்க. நம்மளை இந்த உலக வாழ்க்கையில் தொல்லப்படுத்தின எல்லா எனிமீஸும் ஒரு நாளில் செத்து போவாங்க. அவங்கள நம்ம கண்ணால் பார்ப்போம். துன்மார்க்கருக்கு வரும் பலனை உன்னை கண்ணால் நீ காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம எல்லாரும் ஒரு நாளில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதோ அங்கே வந்து சந்தோஷமாக நடனமாடி அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். Redemption in joy. இதோ அந்த ரெடெம்ப்ஷன்ல ஒரு சந்தோஷம் வந்தது என்று பென்கான் தன்னுடைய செய்தியிலே கொடுக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன், முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இப்போ வந்து நம்ம சிங் எ நியூ சாங், புதிய பாடலை பாடி நம்ம ரெட்சியை பார்க்கிறோம். ரெட்சியை பார்க்கும் பொழுது செத்து கிடக்கிற கடற்கரையிலே அவங்க எல்லாம், கடல் வந்து உள்ள ஒரு மனுஷன் செத்தானா வெளியே கொண்டு வந்து போட்டுரும். அதே போல் ஆளோட்டிகள் எல்லாருமே, ஒரு காலத்தில் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தின எல்லாருமே, எல்லா சாத்தானுடைய ஆக்டிவிட்டீஸும் ஒரு நாளில் செத்து கிடக்கிறதை நம்ம கண்ணால் பார்ப்போம். அதனால் அவர்கள் வந்து சந்தோஷத்தினால் நிறைக்கப்பட்டார்கள். அவர்கள் பாடலை பாடினார்கள். ஒருவன் கூட அவன் வந்து இல்லை. த ரெட் சி டைப் ஆஃப் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, அவருடைய மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்து மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கல்வாரிக்கு பிறகு பெந்தேகோஸ் வருகிறது. இப்போ இந்த பென்கேம் வந்து இது பெந்தேகோஸுக்கு அடையாளமாக இருக்குது. பெந்தேகோஸில் பரிசுத்தாவியை பெற்று அவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். கல்வாரிக்கு அப்புறம் அவங்க சந்தோஷம், ரெட்சிக்கு அப்பால் அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். இதுக்கு முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் முறுமுறுத்தாங்க, ரெட்சியினுடைய அந்த பரத்தில் முறுமுறுத்தாங்க, பயந்தாங்க. ஆனால் இப்பொழுது நடனம் ஆடுகிறார்கள். அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. ஹல்லேலூயா. முதலாவது ஐடென்டிஃபைடு வித் த லேம்ப். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு கூட தங்களை அடையாளப்படுத்தினார்கள். பின்பு அவர்களுக்கு அங்கே ஃப்ரீடம் கிடைச்சது. இப்போ பிசாசு மறுபடியும் கொண்டு போயிடலான்னு பார்க்கும் பொழுது ரெட்சியில் வந்து எல்லாம் அமிழ்ந்து போனது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டது. டயபிட்டிஸ், கேன்சர், எவ்ரி திங் டெட் இன் த ரெட்சி. இந்த பெண்கள் விதமாக சொல்கிறார், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிமேல் ட்ரபுள், எவ்ரி திங் வாஸ் டெட் இன் த ரெட்சி, எவ்ரி எனிமி. Redemption for the soul, redemption for the body. சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் விடுதலை, divine healing. As the earnest, நம்ம சரீர மீட்புக்கு முன்னதாக ஆண்டவர் divine healing நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாத்திலிருந்தும் விடுதலை, ஜெயம். கர்த்தாமே இந்த வாசு ஜபத்திலே நமக்கு அவிதமான கிருபையை தருவாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை
தியானிக்கும். எங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தாவே கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தாவே அன்னைக்கு மோசே என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு நீ சொன்னீர் கர்த்தாவே. உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் கண்டார்கள். அதே போல இந்த உபவாச ஜபத்துல கர்த்தாவே நீர்தாமே எங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பையும் விடுதலையும் ஜெயத்தையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் நீர் தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்னைக்கு ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே ஒரு கண்ணீர் அகப்பட்டது போல அவருடைய சூழ்நிலை இருந்தது. ரெண்டு பக்கம் மலை, முன்பு ஆண்டவரே அவங்களுக்கு முன்னால ரெட்சி இருக்கிறது, பின்னால பார்வோனுடைய சேனை வரும் பொழுது அவங்க என்ன செய்ய வேண்டும் முடியாத கர்த்தாவே, என்ன ஆண்டவரே செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு நீர் அவிதமான ஒரு வார்த்தையை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. அதே போல இன்னைக்கும் இந்த காலை வேளையில அவிதமான வார்த்தையை நீர் எங்களுக்கும் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவங்க வந்து ஆண்டவரே எகிப்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து நீர் அவர்களை விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. எல்லாருமே அவங்க பான் இன் ஸ்லேவரி, அடிமைத்தனத்துல பிறந்திருந்தார்கள். ஆனா அவங்கள மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நீர் விடுதலை ஆக்கினீர் கர்த்தாவே. அவங்க வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு கூட தங்களை அடையாளப்படுத்தினதுனால அவங்களுக்கு அந்த விடுதலை கிடைத்தது. அதே போல நாங்கள் எல்லாருமே கர்த்தாவே பாவத்துல பிறந்து அக்கிரமத்துல உருவாக்கப்பட்டு பொய் பேசுறா இந்த உலகத்துல நாங்கள் வந்தோம். நாங்களும் ஆண்டவரே பான் இன் ஸ்லேவரி தான், அடிமைத்தனத்துல தான் நாங்கள் பிறந்தோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு நீர் விடுதலை தந்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி சகோதரன் வில்லியம் மேரியன் பிரனாம் என்ற ப்ராஃபட்டை கொடுத்து இன்னைக்கு நாங்க வந்து ஐடென்டிஃபைட் வித் த ஸ்லைன் லேம்ப், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியோடு கூட இன்னைக்கு நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆட்டுக்குட்டி ஏழு கண்களையும் ஏழு கொம்புகளையும் உடையதா இருந்தது. இவ்விதமாய் செவன் சர்ச்சேஜஸ் செவன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி இந்த மெசேஜ் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் டெலிவரன்ஸை கொண்டு வந்திருப்பாக. உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவ்விதமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு கூட எங்களை ஐடென்டிஃபை பண்ணும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள், இந்த ஸ்லைன் லேம்போட ஐடென்டிஃபை பண்ணாதவர்களுக்கு விடுதலை கிடையாது கர்த்தாவே. நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதனால அந்த ஆண்டவரே ஸ்லைன் லேம்போட ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு டெத்து கிடையாது, அவங்களுக்கு விடுதலை வந்தது. அதே போல இப்பொழுது எங்களுக்கும் டெத்து கிடையாது, எங்களுக்கும் நீ டெலிவரன்ஸை வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவிதமாய் விடுதலையாகி அவங்க வரும்பொழுது அந்த பார்வோன பிசாசா இருக்கிறான் மறுபடியும் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று அவன் ஒரு பிளான் பண்ணி 600 ரதங்களோடு அவங்களை பின்தொடர்ந்து வந்தான் கர்த்தாவே. அது சாத்தானோட பிளானா இருக்கிறது. சாத்தான் எப்பொழுதுமே எங்களை அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் எங்களை விடுவிக்க நீர் பிளான் உடையவராய் இருக்கிறீர், எங்களுக்கு டெலிவரன்ஸை கொடுக்கும்படியான பிளானை உடையவராயிருக்கிறீர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி அவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கும்படியான பிளானை நீர் உடையவராய் இருக்கும் பொழுது சாத்தானுடைய பிளான் அங்க மேற்கொள்ள முடியாது, அவன் ஜெயிக்க முடியாது கர்த்தாவே. எப்பொழுதுமே உம்முடைய பிளான் தான் அது ஜெயிக்கிறதா இருக்கிறது. கொஞ்ச காலம் நீர் அவனுக்கு ஒரு பர்மிசு வில்லை கொடுக்கலாம், ஆனால் அவன் முற்றிலும் ஜெயிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அவன அவிதமாய் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு மகத்தான டெலிவரன்ஸை நீர் வைத்திருக்கிறீர். சாத்தான் ஒரு காலங்களை மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. அவங்க பார்வோனுடைய சேனையை பார்த்து பயந்தார்கள் கர்த்தாவே. அவங்க ஆண்டவரே கர்த்தாவே முறுமுறுத்தார்கள் கர்த்தாவே. இன்னைக்கு உலகத்தில் 20 கோடி பிசாசுகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நாங்கள் பயப்பட வேண்டாம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசே சொன்னான். அதே போல இன்னைக்கு எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவீர். நாங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் சும்மா நின்று கொண்டு நீர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நாங்கள் பார்க்கத்தக்கதாக. கிறிஸ்டியன் லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், பிசாசு ஜெயிப்பானா நாங்கள் ஜெயிப்போமா, கர்த்தர் ஜெயிப்பாரா என்று அவிதமான சேலஞ்சில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க அந்த ரெட் சீ பக்கத்துல வந்திருந்தார்கள், அது இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த காலை வேளையில நாங்களும் ரெட் சீ பக்கத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட ஆண்டவரே அந்த ரத்தத்தின் கீழே நாங்கள் வந்திருக்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்கு விடுதலை உண்டு கர்த்தாவே. அந்த மோசேயை பார்த்து கர்த்தாவே உன் கோலை நீட்டி நீ சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னீர். அவங்களுக்கு வழி வந்து அந்த ரெட் சீக்குள்ள இருந்தது ஆண்டவரே, அவங்களுக்கு அது தெரியாமல் இருந்தது, ஆனால் உமக்கு அது தெரியும். நீர் அதை காண்பிக்கும் பொழுது அங்கதான் டெலிவரன்ஸ் இருக்கிறது. அதே போல எங்களுக்கும் பாவத்திலிருந்தும் எல்லா சாத்தானின் கிரியையிலிருந்தும் விடுதலை உம்முடைய ரத்தத்தில் இருக்கிறது கர்த்தாவே. அந்த கிரேட் டெலிவரன்ஸை நீர் எங்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறீர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கும் பொழுது அவங்களுக்கு மகத்தான ஜூபிலி கர்த்தாவே. ஆனால் பார்வோனுடைய சேனைக்கும் அது நீதியை சரிக்கட்டும் நாளா இருந்தது ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு எங்களுக்கு மகத்தான ஜூபிலியை நீர் தருகிறீர் ஆண்டவரே. இந்த சரீரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறீர், இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறீர். அந்த தேவன் இன்னைக்கு நீர் மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆனால் பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய பிரஜைகள் எல்லாத்தையுமே நீர் அக்னி கடல்ல அழித்து போடுவீர் ஆண்டவரே. பார்வோனுடைய சேனையும் நீ சிவந்த சமுத்திரத்தை நீர் கவிழ்த்து போட்ட தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அவிதமான டெலிவரன்ஸை நீர் எங்களுக்கு வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாம்சமான திரையின் வழியாக உம்முடைய இரத்தத்தினால எங்களுக்கு நியூ அண்ட் லிவிங் வே கர்த்தாவே, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர். அந்த ரெட் சீல வழியை உண்டு பண்ணது போல எங்களுக்கு உண்டு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்கு நியூ ஜெருசலேம் நியூ வேர்ல்ட் நீர் தரப்போறதுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். அவங்களுடைய ப்ராமிஸ் கானான் தேசமாக இருந்தது, எங்களுடைய ப்ராமிஸ் பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் ஆகி இருக்கிறது. நிச்சயமா நீர் எங்களுக்கு அதை தரப்போறதுக்காக இந்த வேர்டோட ஐடென்டிபிகேஷன் நாங்கள் வரும் பொழுது நிச்சயமா நீர் எங்களுக்கு அதை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, மோசே பார்த்து நீ என்னிடல முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொன்னீர், வை கிரை ஸ்பீக் என்று சொன்னீர், உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லும் பொழுது அந்த ராட் ஆஃப் காட் இன்னைக்கு எங்களுக்கு வேர்ட் ஆஃப் காடா எங்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, அந்த உபதேசத்தின் கீழே நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்க, தீர்க்கதரிசியின் செய்தியினை கொண்டு கர்த்தாவே பிசாசை முற்றிலும் ஜெயிக்க கர்த்தாவே, எங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு நேராக உம்முடைய வார்த்தையை நீட்ட, அன்னைக்கு மோசே அந்த கோலை ஓங்கினது போல தேவனுடைய வார்த்தையை கொண்டு எல்லாத்தையுமே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு யுத்தம் செய்கிறவர் நீராயிருக்கிறீர், உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க கிருபைத்தார். பிசாசுக்கும் எங்களுக்கும் மத்தியில நீர் கர்த்தருடைய தூதனானவர், பிலர் ஆஃப் ஃபயரை நீர் கொண்டு வந்து சாத்தானங்களை தொடாதபடி நீர் பாதுகாக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு முறுமுறுத்துக் கொண்டிருந்த ஜனங்கள் இன்னைக்கு அவங்க ஆண்டவரே சிவந்த சமரத்தின் மொழியாய் ஆண்டவரே அவங்க நடந்து போனார்கள் கர்த்தாவே. ஆமாண்டவரே, பிசாசு ஒரு ப்ராப்ளமை எங்களுக்கு கொண்டு வந்தால் அவனுக்கும் அந்த எங்களுக்கும் அந்த ப்ராப்ளம்க்கும் மத்தியில கர்த்தாவே நீர் இருக்கிறீர் கர்த்தாவே, நீர் அது எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தீர்க்கதரிசி ஊழியத்தில் கர்த்தாவே எப்படி அந்த சகோதரி மேல அந்த பிளாக் ஷேடோ வந்து அவங்க ஆண்டவரே கர்த்தாவே டெத் அவங்க மேல இருந்தது, ஆனால் நீர் டெலிவரன்ஸ் ப்ரனௌன்ஸ் பண்ணும்போது அந்த டெத் விலகினது கர்த்தாவே, அந்த குறுக்கே நீர் வந்தீர். ஆண்டவரே, அதே தேவன் இன்னைக்கும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தில் ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான வியாதிகளும் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அதை நீர் மூழ்கடித்து போடுகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பார்வோனுடைய சேனையை நீர் மூழ்கடித்தது போல அன்னைக்கு அந்த எகிப்தியர்கள் கர்த்தாவே அவங்கள ஆலோட்டிகள் ஆண்டவரே எப்படி துன்பப்படுத்தினார்கள், அவங்க எல்லாம் ஒருத்தனாகிலும் மீந்ததில்லை என்று உடைய வார்த்தையில போடப்பட்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய பாடியில் இருக்கிற ட்ரபிள்ஸ், எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே உடைய ரத்தத்தில் நீர் மூழ்கடித்து ஒன்னு கூட எங்களை மேற்கொள்ளாதபடி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் அந்த டெலிவரன்ஸ் எங்க மேல உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாருமே இப்பொழுதே விடுவிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாளிலே நாங்கள் விடுதலையாக எல்லா சாத்தானின் கிரியையிலும் இயேசுவின் இரத்தத்தில் அது மூழ்கி போகத்தக்கதாக கிரேட் டெலிவரன்ஸ் எங்களுக்கு தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவங்க அந்த பெரிய ஜெயத்துக்கு பின்பு அவங்க ஆண்டவரே உம்மை துதித்தார்கள் கர்த்தாவே, அவங்க புதிய பாடலை பாடினார்கள் ஆண்டவரே, எங்களுக்கு நியூ சாங் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, ரெடெம்ஷன் சாங் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, சிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால கர்த்தாவே இப்பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜாய் ஆஃப் ரெடெம்ஷன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உலகத்துல கர்த்தாவே முற்றிலுமா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மோசமா இருந்தாலும் எல்லாத்தையும் மேற்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் உம்மை சந்திக்கிற வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இன்றைக்கு உம்முடைய ரட்சிப்பை காண நீர் எங்களுக்கு கிருபை தர போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.